மாவீர மகுடம். கர்னல் ராஜு. மனித வாழ்வில் ஒவ்வொருவருடைய வாழ்வு அனுபவம் தனித்துவமானது. கர்னல் ராஜுவினுடைய வாழ்வு அனுபவ நிலையில் எல்லா மனிதர்களும் தனித்துவமானவர். தனித்துவத்தை மனித இறப்பு நிலையின் ஆழத்துக்கு சென்று அதனை தரிசித்து அதை வெளிக்கொணர்பவர்கள் ஒரு சிலரை. தமிழீழ விடுதலை போராட்ட பாதையில் எத்தனையோ போராளிகள் தன்னலமற்ற ஆழமான தேசப்பற்றும் விடுதலை வேட்கையும் கொண்ட தனித்துவ மனிதர்களாக வாழ்ந்து வந்துள்ளார்கள். மானிட வாழ்வின் நீதியை தரிசித்த உன்னதமான தனித்துவமான இயல்புகளை கொண்டவர்களாகவும் ஆளுமை வீச்சு கொண்டவர்களாகவும் வாழ்ந்து தம்மை தேச விடிவுக்காக அர்ப்பணித்துள்ளார்கள். இந்த வரிசையில் கர்னல் ராஜு அவர்களின் வாழ்வு ஈழ விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு ஆழமான வரலாற்று தடத்தை பதிந்து நிற்கிறது.
அடுத்தவர் கண் கண்டிருக்காது. ஈழ மக்கள் அலைமின்னோர் இடி விழுந்தது. உங்கிடைவெளிக்கு இனியவரோ வீணா எழுந்தது. உங்கிடைவெளிக்கு இனியவரோ கடல் நிலை பெறும் அலை இருக்காது. ஆளுமையை அடுத்தவர் கண் கண்டிருக்காது.
தமிழீழ தேசிய தலைவர் அவர்களின் இராணுவ நுட்பங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து விடுதலையின் வெற்றிக்கு உழைத்த ஒரு மூட்டு தளபதி. விடுதலை போரில் சுமைகளை சுமந்ததொரு போரியல் ஆற்றலாளர். ஒரு தந்தைக்கே உரிய உரிமையோடும் பாசத்தோடும் போராளிகளை வழிநடத்திய ஒரு போரியல் அறிவாளர். கர்னல் ராஜு என்கின்ற அம்பலவாணன் நேமிநாதன் ஜாழ் மாவட்டம் சுன்னாகம் பகுதியில் திரு திருமதி அம்பலவாணன் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தமிழீழ மக்கள் சிங்கள இனவாதிகளின் அடக்குமுறைக்குள்ளான 1983 காலப்பகுதியில் அர்ப்பணிப்பும் ஆழமான விடுதலை வேட்கையும் கொண்ட கர்னல் ராஜு அவர்கள் தன்னை தமிழீழ விடுதலை போரில் இணைத்துக் கொண்டார். போராட்டம் பெரும் நெருக்கடிகளை சந்தித்த காலங்களிலெல்லாம் தேசிய தலைவரோடு உடனிருந்து தலைவரின் போரியல் நுட்பங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து விடுதலை போரில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்.
வழித்த அருமை தம்பியே பெருமாற்றி கணனி கட்ட அறிவின் நம்பியே என்ன ஒன்ன தொலை தொடர்பு சாதனை செய்தாய். என்ன செய்தோம்
விடுதலை போரின் படையியல் வளர்ச்சியின் அம்சமாக மரபு ரீதியான போர் படையணிகள் உருவாக்கம் பெற்றபோது தலைவர் அவர்களின் நெறிப்படுத்தலில் விடுதலை இயக்கத்தின் முதலாவது சிறப்பு கொமாண்டோ படையணியை உருவாக்கிய இவர் மூன்றாம் கட்ட விளப்போரின் பின்னர் மாற்றமடைந்த போரியல் நுட்பங்களை ஈடு செய்து விடுதலை புலிகள் மரபு படையாக எழுந்தபோது விடுதலை போரின் முதலாவது கனரக ஆட்லரி பீரங்கி படையின் உருவாக்கத்தையும் வெற்றிகரமாக தொடர்ந்து அதன் செயற்திறனை சாத்தியமாக்கினார். போர்க்களங்களில் வெளிப்பட்ட இவரது ஆளுமை வீச்சு ஆட்லரை படைக்கரங்களின் துல்லியமான இயக்கம், ஒருங்கிணைப்பு போன்றவற்றில் இவர் வெளிப்படுத்திய அசாத்திய திறமை நெருக்கடியான பல களங்களில் விடுதலை புலிகளுக்கு பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தன. விடுதலை இயக்கத்தின் இராணுவ அறிவியல் ரீதியான வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இயல்பாகவே இலத்திரனியல் பொறியியல் துறைகளில் திறமையும் ஆர்வமும் கொண்டு விடுதலை புலிகளின் பொறியியல் பிரிவின் பொறுப்பாளராக கடமையாற்றி படையியல் ரீதியிலான பல புதிய உருவாக்கங்களின் உந்து சக்தியாக திகழ்ந்து பல களங்களில் விடுதலை புலிகள் வெற்றிகளை பெற உறுதுணையாக இருந்து வழிநடத்திய தளபதி கர்னல் ராஜு.
வடிவம் அமைப்பாயே மோதும் கரும்புளியின் படகினிலும் வெடிகள் இணைப்பாயே தன்னி வெடி வடிவுகளில் உந்திரன் கண்டோம் குயிலன் காணவில்லை உண்மை என்று கலங்க
25ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2002 மனித இனத்தின் கொடிய எதிரியான புற்றுநோய் காரணமாக தமிழீழ மண்ணில் வித்தாகி போனார். புற்றுநோய் தனது வேர்களை இவருள் பரப்பிய நேரத்திலும் சோர்வின்றி உடல் தளராது விடுதலை புலிகளுக்கு இராணுவ அறிவியல் துறையின் வளர்ச்சிக்காக தன்னை வருத்தி உழைத்தவர் கர்னல் ராஜு அவர்கள். இறுதி வரை தமிழினத்தின் விடிவையும் தேசத்தையுமே சிந்தித்தார். அதற்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் கர்னல் ராஜு. கர்னல் ராஜ் அவர்கள் பதற்றமற்ற அமைதியான திடகாத்திரமான இரும்பு மனிதர். விடுதலை புலிகள் இயக்கத்தின் புதிரான பக்கங்களின் பின்னால் வைக்கப்பட்டிருந்த ரகசிய மனிதர். நாளும் பொழுதும் உயிர் தின்னும் களங்களுக்குள்ளேயே அவர் வாழ்ந்த போதும் தமிழீழ தேசம் விடியும் நாள் வரை வாழ்வார் என்று நம்பியிருந்தார்கள். இயக்கத்தின் இரகசியத்தன்மை கருதி வெளித்தெரியாது வைக்கப்பட்டிருந்த தளபதியை போர்க்களங்களிலும் பொத்தி பொத்தி பாதுகாத்தார். பொறியியலாளனாவதற்கு துடித்த இளைஞனின் கல்வி தரப்படுத்தலால் வீழ்த்தப்பட்டது. லண்டன் பல்கலைக்கழகம் ஒன்றினூடாக அந்த இலக்கை அடைந்துவிடும் அவாவோடு 1983 தனது 22வது அகவையில் சிங்களத்தின் தலைநகரில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர். அப்போது சிங்களம் பெரும் கொலை வெறி கொண்டு ஆடியது. குழந்தைகள், பெரியோர், பெண், நான் என்ற வேறுபாடின்றி தமிழர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். தமிழரின் உடைமைகள் சூறையாடப்பட்டன, தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. தனக்கும் எந்தவித பாதுகாப்பில் என உணர்ந்த ராஜு எப்படியோ தாயகம் வந்து சேர்ந்தார். சிங்களத்தின் கொடுமைகளிலிருந்து தமிழர் மீட்சி பெற வேண்டும் என்றெண்டி அவர் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்தியாவில் மூன்றாவது பயிற்சி முகாமில் பயிற்சி பெறும்போது பொன்னம்மானால் இனம் காணப்பட்டார். ஐந்தாவது பயிற்சி முகாமின் பொறுப்பாளர் லெப்டினன்ட் ராதா அவர்களின் துணைவனாக செயற்பட்டார். அவருடனேயே தமிழகத்தில் கால் பதித்தார். அன்றிலிருந்து இயக்கம் பெற்ற வெற்றிகள் பலவற்றிலும் அவர் ஆற்றிய பங்கு அளப்பெரியது. தொலைத்தொடர்பு, இலத்திரியல், வெடிமருந்து ஆகியவற்றில் கர்னல் ராஜ் அவர்கள் கொண்டிருந்த ஆற்றல் தளபதி விக்டரின் வழிகாட்டலில் மன்னாரில் பெற்ற பல பெருமதியான வெற்றிகளுக்கு வழிகூறியது. களங்களில் நேரடியாகவும் போரிட்டார். திருகோணமலைக்கு தாக்குதலுக்காக சென்ற அணியில் இடம்பெற்ற அவர் தன் மார்பில் விழுப்புணடைந்தார். பின்னர் மன்னாரில் நடந்த சண்டை ஒன்றிலும் தன் கால் ஒன்றில் எதிரியின் குண்டுபட்டு பெரிய விழுப்புண்ணை பெற்றார். தளபதி விக்டர் அடம்பனில் வீரச்சாவடைந்த பின்னர் தளபதி ராதாவின் தலைமையில் பணியாற்றினார். துரோகியொருவன் வீசிய குண்டினால் கர்னல் கிட்டண்ணா அவர்கள் தன் காலை இழந்த பின்னர் ராதாவின் தலைமையில் ஜாழ்ப்பாணத்தில் கர்னல் ராஜுவின் பணி தொடர்ந்தது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட தொலைத்தொடர்பு பிரிவு ராஜுவின் பொறுப்பில் மேலும் வளர்ந்தது. அவரின் வெடிகுண்டு நுட்பங்களுக்கு போர்க்களங்களில் எதிரி அதிக விலை கொடுத்தார். பலாலி, காங்கேச சந்துரை வீதியில் எதிரியின் விநியோக அணிகள் மீது ராஜுவால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பலராலும் அறியப்பட்டவை. அப்போதெல்லாம் ஒரு தோல்பை நிறைய வெடி பொருட்களோடு எதிரியை தேடி போகும் தாடிக்கார ராஜு மக்களால் நன்கு அறியப்பட்டிருந்தார். பல்வேறு துறையிலும் ராஜு வெளிப்படுத்திய ஆற்றலை தலைவர் அவர்களும் அறிந்திருந்தார். விடுதலை இயக்கத்தை வலுவான மரபு படையோடு கூடிய வலிமை மிக்க அமைப்பாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற தன் கனவை நினைவாக்கக்கூடியவர்களுள் ஒருவராக ராஜுவண்ணனையும் அடையாளம் கண்டுகொண்டார் தலைவர். அவரை மென்மேலும் வளர்த்திருப்பதில் அதிக கவனம் செலுத்தினார். தளபதி லெப்டினன்ட் ராதா வீரச்சாவடைந்தபின் கர்னல் ராஜுவை தன் நேரடி பணிகளில் ஈடுபடுத்தினார். அன்றிலிருந்து தன் இறுதி நாள் வரை தலைவரின் அருகிலிருந்தே கர்னல் ராஜு செயற்பட்டார். தலைவரின் அருகிலிருந்து ராஜு செயற்பட்ட காலத்தில் போரியலில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. இனத்துக்கு பெருங்கேடுகளை விளைவிக்கக்கூடிய தடைகளை உடைக்கும் போதெல்லாம் அவரின் அறிவும் ஆளுமையும் கடின உழைப்பும் பெரும்பங்கு வகித்தன. படைத்துறையின் ஒவ்வொரு வளர்ச்சிப்படை நிலைக்கும் ராஜு வலு சேர்த்தார். தலைவரின் மிக கவனத்துக்குள்ளாகும் படைத்துறை பணிகள் ராஜுவிடமே ஒப்படைக்கப்பட்டன. படைத்துறை வளர்ச்சிக்கு இன்றியமையாதனவான தொலைத்தொடர்பு, வெடிமருந்து, இலத்திரியல் ஆகிய பகுதிகளை பொருட்படுத்தி பெரும் வளர்ச்சி நிலைக்கிட்டு சென்று விடுதலை அமைப்பு பேரியக்கமாக வளர வழிவகுத்தவர் கர்னல் ராஜு அவர்கள். இந்திய படைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஜோனி மிதிவெடியிலிருந்து சிங்கள படைகளின் அக்கினிக்கேலா நடவடிக்கையை முறியடிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மிதிவடி பொறிவடி வரை, இரண்டாம் இளப்போரில் எதிரிகளை கலங்கச் செய்த பசீலன் 2000 முதல் மூன்றாம் இளப்போரில் மோட்டார் ஆட்லரி படைகளை செயல்திறன் மிக்கனவாய் வளர்த்தெடுத்தது வரை, விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட முதலாவது கரும்புலி தாக்குதலுக்கான வெடிகுண்டு தயாரிப்பிலிருந்து கடற்புலிகளின் வளர்ச்சி நிலை வரை குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றிலும், குறிப்பிட்டு சொல்ல முடியாத படைத்துறை பணிகள் பலவற்றிலும் தலைவருக்கு பக்கபலமாய் நின்றார் கர்னல் ராஜு அவர்கள். இந்திய அமைதிப்படைகளின் கொடுமை காலத்தில் விசேட பணிக்காக வெளிநாடொன்றுக்கு கர்னல் ராஜ் தலைவரால் அனுப்பப்பட்டார். அவர் திரும்பி வந்தபோது மல்லாற்று காட்டுக்குள் தலைவர் இருந்த பகுதியை இந்திய படைகள் சுற்றி வளைத்திருந்தனர். இறுதிப்போர் என மார்தட்டியபடி பெரும் போருக்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டனர். தலைவரை அடைந்த ராஜு ஆற்றிய பணிகள் அந்த போரின் முடிவை தீர்மானிக்கும் காரணிகளுள் முக்கியமானவையாக அமைந்தன. இந்திய படைகளை புறமுதுகுட்டோட வைத்த ஜொனி மிதிவெடியை தலைவரின் வடிவமைப்புக்கேற்ப ராஜு உருவாக்கியமே வரலாற்றில் என்றும் அவரை நிலைநிறுத்தினார். இந்திய படை வெளியேற்றப்பட்டபின் இரண்டாம் இளப்போர் காலத்தில் ஆயுத தொழிற்சாலைக்கு பொறுப்பாக இருந்து பல வெற்றிகளுக்கு காரணமான உற்பத்திகள் பலவற்றை மேற்கொண்டார். பல இராணுவ முகாம்களின் வீழ்ச்சிக்கு காத்திரமான பங்களித்த பசியன் 2000 அந்த உற்பத்திகளில் ஒன்றாகும். கோட்டை, மாங்குளம், மானேறு ஆகிய படைத்தளங்களிலிருந்து தப்பி பிழைத்த சிப்பாய்களின் மனதில் பசிலன் 2000 வெடி அதிர்வு எப்போதும் அச்சத்தை ஏற்படுத்தியது. கரும்புலி தாக்குதல் நடவடிக்கைகளிலும் கர்னல் ராஜுவால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் கடலிலும் தரையிலும் எதிரியை அச்சுறுத்தபடியே இருந்தன. இவற்றைவிட இயக்கத்தில் அவ்வப்போது அறிமுகமாகும் புதிய வகை ஆயுதங்கள் கர்னல் ராஜுவின் கைப்பட்டுத்தான் வெளியே வரும். இயக்கத்தின் படைத்துறை வளர்ச்சியில் செலுத்திய அதே அக்கறையை தன் பொறுப்பின் கீழ் செயற்பட்ட போராளிகளின் நலனிலும் செலுத்தினார். நாள்தோறும் வெடிமருந்துகளோடு பணியாற்றும் போராளிகளை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை கண்டறிவதற்காக புத்தகங்களை தேடி தேடி படித்து விடயங்களை ஆராய்ந்து சரியான நடைமுறைகளை செயற்படுத்துவதில் கண்ணாயிருந்தார். தங்களால் உற்பத்தி செய்யப்படும் வெடிமருந்து கருவிகள் போராளிகளின் சாதனைக்கானவையாக இருத்தல் வேண்டும், மாறாக அழிவுக்கு காரணமாக அமையக்கூடாது என்பதில் எப்போதும் அக்கறையாக இருந்தார். குறிப்பாக கரும்புலிகளுக்கான வெடிபொருட்களை தயாரிக்கும் போது நாங்கள் ஒவ்வொருவருமே கரும்புலிகள் என்ற உணர்வோடு இருந்துதான் அந்த உற்பத்தியை செய்ய வேண்டும். ஒரு கரும்புலியின் உயிர் அநியாயமாக போகக்கூடாது, அவர்களுக்கான உற்பத்திகள் துல்லியமானவையாக இருக்க வேண்டும் என்று தன் போராளிகளுக்கு அடிக்கடி கூறுவார். போரில் இழப்புகளை குறைத்து எதிரிக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதில் கர்னல் ராஜுவின் உழைப்பு பெரிதும் உதவியது. போருக்கான திட்டங்களை வகுக்கும் போது ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு தலைவர் தெரிவிக்கும் தீர்வுகளை நிறைவேற்றும் வரை அவர் ஓய்வதில்லை. சில வேளைகளில் கர்னல் ராஜு தெரிவிக்கும் தீர்வு எளிதானதாகவும் சிக்கனமானதாகவும் இருக்கும். 1992 ஆயுத வெடிபொருள் பற்றாமையோடு மற்றும் சில நெருக்கடிகளையும் சந்தித்த கால் விடுதலை புலிகளின் ஒவ்வொரு தாக்குதல்களிலும் அவர்களது ஆள் ஆயுத இழப்புகளை குறைத்து எதிரிக்கு அதிக இழப்புகளை ஏற்படுத்தி ஆயுதங்களையும் வெடிபொருட்களையும் பெருமளவில் கைப்பற்ற வேண்டும் என்பதில் தலைவர் கண்ணும் கருத்துமாக இருந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அப்போது பலாலி முன்னரங்கல்லைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்த திட்டம் திட்டப்பட்டது. எதிரியின் முன்னரங்குகளை எளிதாக தாக்கி அளிப்பதற்காக கடல் வழியால் முகாமுக்குள் ரகசியமாக நுழைவதற்கான திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடல் வழியாக ஆயுதங்களை நகர்த்துவதில் எதிர்பார்க்கப்பட்ட சிக்கல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருந்தன. அந்த தடையை நீக்குவதற்கு கர்னல் ராஜுவால் முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டத்தை செயற்படுத்த உதவியது. தாக்குதல் இழப்புகள் குறைந்த வெற்றியான நடவடிக்கையாக நிறைவடைந்தது. அதற்கு பின் நடந்த பல தாக்குதல்கள் நடவடிக்கையிலும் கர்னல் ராஜுவின் கண்டுபிடிப்பு பயன்பட்டது. அந்த நாட்களில் ராஜுவை அவர் நேசித்த மக்களோ பெரும்பாலான போராளிகளோ கூட அறிந்திருக்கவில்லை. குறிப்பிட்டு கூறக்கூடிய போராளிகள் சிலருக்கு மட்டுமே அவர் அறிமுகமானவராக இருந்தார். ஆனாலும் செயல்களினூடாக எல்லோருக்குள்ளும் அவர் வாழ்ந்தார். 2 இழப்போர் வெடித்த சில ஆண்டுகளில் பல நூற்றுக்கணக்கான போராளிகளை உள்ளடக்கிய புதிய படைப்பிரிவு ஒன்றின் உருவாக்கத்துக்கு பொறுப்பாக ராஜு நியமிக்கப்பட்டார். உயர் செயற்திறன் மிக்க மரபொழி படையாக அதை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் எண்ணினார். அதற்கான தொடக்க பணிகளே பாரிய அளவிலானவையாக இருந்தன. பகலிரவு என்று பாராமல் ஓய்வொழிவின்றி கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. சிறுத்தை படைப்பிரிவுகளில் முதலில் பெண் போராளிகள் இணைக்கப்பட்டார்கள். பெண் போராளிகளுக்கு அவர்களின் திறமைகளையும் ஆற்றலையும் உணர்த்தி தம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து தனிச்சிறப்பு மிக்க அதிரடிப்படையை உருவாக்க வேண்டும் என தலைவர் திட்டமிட்டார். அதற்கான பயிற்சி திட்டங்களையும் நடைமுறைகளையும் வகுப்பதில் அதிக அக்கறை செலுத்தினார். தலைவரின் எண்ணத்தை முழுமையாக உணர்ந்த ராஜு அவர்கள் தன் முழு ஆற்றலையும் அர்ப்பணித்துடைத்தார். பின் சிறுத்தை படையில் ஆண்களுக்கான பிரிவு உருவாக்கப்பட்ட போது கர்னல் ராஜுவின் மீதான சுமை இரட்டிப்பானது. பயிற்சி பாசறையில் போராளிகளோடு ராஜு எப்படி வாழ்ந்தார் என்பதை போராளிகள் அடிக்கடி நினைவு கொள்வார்கள். கர்னல் ராஜு அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆற்றல் நிறைந்த சிறுத்தை படையணி 3 இழப்போரில் முக்கியமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டது. போர்க்களங்களில் நேரடி சண்டை அணிகளாக ஈடுபடுத்தப்பட்டதோடு சிறுத்தை படையணி போராளிகளால் படைத்துறை உள்கட்டமைப்புகள் பலவும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த காலகட்டத்தில் கர்னல் ராஜுவின் பொறுப்பில் இருந்த பொறியியல் துறை மேலும் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டது. இயக்கத்தின் சுமைகளை மேலும் மேலும் தாங்கியபடியே ஒரு சுமை தாங்கி போல் அவர் வாழ்ந்தார். இன்னும் இன்னும் சுமைகளை தாங்குவதாக தன் அறிவையும் ஆளுமையையும் வளர்த்தபடியே இருந்தார்.
கிணா
போர்க்களங்களில் ஆயுத வலுவை பயன்படுத்தி தங்களது இலக்குவான வெற்றிக்கு வழிகோலி போராளிகளின் உயிரை காத்த தளபதி போர்க்களங்களில் காப்பதில் எல்லோருமே அக்கறை கொண்டிருந்தார். கர்னல் ராஜுவுக்கு ஏதும் நடந்துவிட்டால் அது ஈடு செய்யப்பட முடியாத ஒன்று என்பதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். போர் முழக்கங்கள் தணிந்துவிட்ட ஒரு நாளில்தான் இடி காத்திருந்தது. நோய் என்று பாயில் படுத்தறியாத தளபதி ராஜு குடும்ப நோயால் வதையுறுவதாக செய்தி வந்தது. அவரால் பிள்ளைகளோடு வளர்க்கப்பட்ட போராளிகளும் அவரை அறிந்தவர்களும் துயரத்தில் வாடினர். ராஜுவின் நோயின் கடுமை அதிகரித்துக் கொண்டு போனது. சத்திர சிகிச்சைகள் முடிவுகள் புற்றுநோய் என்பதை உறுதிப்படுத்தின. ஏற்கனவே அவை அவரது உடலில் வலுவாக நிலை பெற்று விட்டன. எல்லோருடைய அன்புக்குரிய ராஜு மீட்கப்பட முடியாத நிலைக்கு சென்றார். வருத்தமண்டு சும்மா படுத்துக்கொண்டு வேலையும் செய்யாமல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு மாதிரி கிடக்கு என்று தன் போராளிகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டார் கர்னல் ராஜு. படுக்கையில் இருந்தபடியே தனது போராளிகளுக்கு முக்கியமான விடயம் ஒன்றை கற்பிப்பதில் அவர் ஈடுபட்டார். அதனால் அவர் தேறி வருவதாக எல்லோரும் நினைக்க தொடங்கினார்கள். ஆனால் கர்னல் ராஜுவின் வயிறு கல்லாகி கொண்டே போனது. தாங்க முடியாத வயிற்று வலிக்குள்ளாகும் அவரை மயக்க நிலைக்குட்படுத்த வேண்டியிருந்தது. ஈற்றில் மருத்துவத்திற்காக வேறிடத்துக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. ஆட்கொல்லி நோய் என்றாலும் இரும்பு மனிதர் என்று எல்லோரும் அடிக்கடி கூறிக்கொள்ளும் கர்னல் ராஜுவர்கள் சில காலத்துக்காவது வாழக்கூடிய நிலையில் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் 2002 ஆவணி மாதம் 25 எல்லாமே போய்ட்டு போயின. கர்னல் ராஜுவை காலம் விட்டு வைக்கவில்லை, காலனும் விட்டு வைக்கவில்லை. அவர் தாயக மண்ணில் வித்தாகி போனார். கர்னல் ராஜுவின் மாபெரும் குடம் கேட்டோம். Thank you.
குன்றம் சரிந்ததோ
குரலுனக்கு